நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நாட்டில் நிச்சயமற்ற நிலையில் தற்காலிக விசாவில் வாழும் ஆயிரக்கணக்கான அகதிகள் நாட்டில் நிரந்தரமாக தங்குவதற்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு குடிவரவு அமைச்சர் ஆண்ட்ரூ ஜைல்ஸ் அறிவித்தார். இதுகுறித்து மேலும் அறிந்து கொள்வதற்காக சிட்னியில் பல வருடங்களாக குடிவரவு முகவராக கடமையாற்றும் திருவேங்கடம் ஆறுமுகம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டோம்.
ஆண்ட்ரூ ஜைல்ஸோட அறிவிப்பு வந்து முழுதாக இப்ப வந்து பதிவு செய்யப்படவில்லை, பண்ணிட்டு இருக்காங்க வெப்சைட்ல எல்லாம். ஆனா அவர்களோட அறிவிப்பு என்ன சொல்லுதுன்னா, இந்த 19,000 இந்த TPV ஷேவ் இந்த ரெண்டு விசா இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு விசால இருக்கிறவங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ரெசிடென்சி விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து உருவாயிருக்கு. இது லேபர் பார்ட்டியோட எலெக்ஷன் ப்ராமிஸ பூர்த்தி செய்யற மாதிரியும் இருக்கு.
எப்படியான தற்காலிக விசாவில் இங்கு தங்கியிருப்பவர்கள் இதற்காக விண்ணப்பிக்க முடியும் என்பதையும் திரு ஆறுமுகம் விளக்குகிறார்.
ரெண்டு இந்த டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசா என்னன்னா சப்ளஸ் 795 790. இதுல வந்து இப்ப இருக்கிற எல்லாருமே இதுக்கு வந்து தகுதி பெற்றவர்கள் தான். இது வந்து இந்த விசால இருந்தாலும் சரி, இந்த விசாக்காக திருப்பி விண்ணப்பிச்சிருந்தாலும் சரி, அவர்களும் இதுக்கு தகுதி பெற்றவர்கள். அவங்க வந்து ஒரே ஒரு கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து February 14th இங்க வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்கோர்ஸ் இது நாளைக்கு தான் 14th February. அதனால இந்த 785 சப்கிளாஸ்லயும் 790 இருக்கிறவங்க இல்ல அந்த விசாக்கு விண்ணப்பிச்சிருக்கிறவங்க வேலிட் விசா அப்ளிகேஷன் போட்டிருக்கிறவங்க வந்து இந்த பெர்மனன்ட் ரெசிடென்சி விசாக்கு தகுதி பெற்றவர்களா இருப்பாங்க. இங்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, சில பேருக்கு ஷேவ் விசா முடிஞ்சிருக்கும், அந்த 5 விசா முடிஞ்சு அவங்க வந்து அடுத்து ரெனியூவலுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ்ல இருந்துச்சுன்னா அந்த அப்ளிகேஷனை வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த சப்கிளாஸ் 851 ரெசல்யூஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் விசாக்கு வந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அரசே வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து அந்த ரெனியூவல் அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கன்வெர்ட் இன்டு இது ரெசல்யூஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன், புதுசா ஒன்னு அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனால் விசா நிராகரிக்கப்பட்டவர்கள் அல்லது மறுக்கப்பட்டவர்கள் இதற்காக விண்ணப்பிக்க முடியாது என்கிறார் திரு ஆறுமுகம்.
கேன்சல் ஆயிருந்தாலோ ரெஃப்யூஸ் ஆயிருந்தாலோ இந்த விசாக்கு 851 விண்ணப்பிக்க முடியாது, அவர்கள் தகுதி பெற்றவர்களாக கருதப்பட மாட்டாங்க.
லேபர் அரசு இந்த அறிவிப்பை செய்திருந்தாலும் ஆட்சி மாறினால் இந்த நிலைமை மாறக்கூடுமா?
இந்த முடிவு வந்து ஒரு தற்காலிக முடிவு அல்ல. போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மோஸ்ட் ஆஃப் த மேஜர் பார்ட்டிஸ் வந்து அவர்கள் டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசால இருக்கிறவங்கள கன்சிடர் செய்யறதாக ஒரு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. இப்போ லேபர் பார்ட்டியும் வந்து அந்த வாக்குறுதியை வந்து முழுமை செய்யறதுனால இவர்கள் நிரந்தர வாசிகளாக ஆன பின்பாடு எங்க அரசாங்கமும் இவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதே நேரம் இந்த அறிவிப்பின் மூலம் இந்த 19,000 பேரும் வந்து நிரந்தர வாசிகளாக தகுதி பெறுவதற்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாச்சு. அரசாங்கம் மாறினால் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசாவை திருப்பி கொண்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். 2008 கெவின் ரட் வந்து இந்த TPV க்ளோஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த கோலிஷன் கவர்மெண்ட் வந்து திருப்பி அந்த டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசாவை கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி மாறுதல் வருமே தவிர, வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கே தவிர, இந்த 19,000 பேருக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து எந்த வகையிலும் மாற வாய்ப்புகள்.
குடிவரவு அமைச்சர் இந்த அறிவிப்பை செய்திருந்தாலும் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் மூலம் இது நிறைவேற்றப்பட வேண்டுமா என்று கேட்டதற்கு அப்படியான தேவை இல்லை என்கிறார் திரு ஆறுமுகம்.
மினிஸ்டர், இமிகிரேஷன் மினிஸ்டர் அண்ட் ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவர்களுக்கு உண்டான பவரை பயன்படுத்தி தான் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதுக்கு நாடாளுமன்ற ஒப்புதல் அவசியம் இல்லை. இது வந்து வலதுசாரி கட்சிகளும் வலதுசாரி மீடியாவும் வந்து இதை கிரிட்டிசைஸ் பண்ணலாமே ஒழிய, இவர்கள் இதை நாடாளுமன்றத்தில் மாற்றி அமைக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏற்கனவே சட்ட வரைமுறைக்குள்ளதான் கொண்டு வந்து அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க.
டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசா அல்லது சேவ் ஹேவன் என்டர்பிரைஸ் விசா என்ற தற்காலிக விசா இல்லாமலும் அவர்களது விசா விண்ணப்பம் பரிசீலனையில் உள்ள நிலையில் இங்கு பலர் வாழ்கிறார்கள். அவர்களது நிலையில் இந்த அறிவிப்பு எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை என்பதையும் விளக்குகிறார் திரு ஆறுமுகம்.
எங்க நடக்கும் அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு. ஏன்னா இப்ப இந்த அகதிகள் வகுப்புகள் ஜெனரல் ரெஃப்யூஜி ஆக்ஷன் குரூப் எல்லாருமே வந்து இதை அட்வொகேட் பண்ணிட்டு வராங்க. இந்த லெகசி கேஸ் லோடுன்னு சொல்லுவாங்க, லெகசி கேஸ் லோடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த 19,000 பேருக்கு இல்லாம ஒரு 12,000 பேர் வந்து இந்த கேள்விக்குறிக்குள்ள இருக்காங்க. இன்னும் அவர்களுக்கு வந்து விசா மறுக்கப்பட்டது இல்ல அவர்கள் அந்த விசாவை அப்ளை பண்ற விண்ணப்பிக்கிறதுக்கு உண்டான கருதி இல்லாம இருக்காங்க. அந்த மாதிரி இருப்பவர்கள் என்ன ஆவார்கள் அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லார் மனசுலயும் இருக்கு. இது வந்து அரசாங்கத்திடம் வந்து திரும்ப திரும்ப எல்லாரும் வந்து கேட்டு அவர்களுக்கும் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேணும். ஏன்னா 10 வருஷமா அந்த நேரத்துல வந்து இங்க குடும்பத்தை பிரிந்து ரொம்ப வருஷமா இங்க இருக்கிறவங்க அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். அது அரசாங்கம் கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று எல்லோருமே நம்பிக்கோம்.
நிரந்தர விசாவிற்கு விண்ணப்பிப்பவர்கள் அரசு வழங்கும் சலுகைகளையும் பெறக்கூடிய வசதி ஏற்படுத்தப்படும் என்கிறார் திரு ஆறுமுகம்.
இப்ப அவர்கள் வந்து எங்க சப்கிளாஸ் 851 ரெசல்யூஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் விசா வந்து விண்ணப்பிச்சார்கள்னா அவங்க அதுக்கு தகுதி பெற்றவர்களா இருந்தா அவர்களுக்கு மெடிக்கேர், NDIS, வேற உங்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி பேமெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது நிச்சயமாக கிடைக்கும். அவர்கள் குடும்பத்தினர்களை ஸ்பான்சர் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க சிட்டிசன்ஷிப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும்.
அரசு அறிவித்திருக்கும் இந்த 19,000 பேரோ எத்தனை பேர் தமிழர்களாக இருக்கக்கூடும் என்பதை தற்போது சொல்ல முடியவில்லை என்கிறார் குடிவரவு முகவர் திருவேங்கடம் ஆறுமுகம்.
எனக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியாது இல்ல கேஸ் லோடு வந்து எவ்வளவு பேரு எந்த கண்ட்ரில இருந்து வந்தாங்கன்னு. ஆனா நமக்கு தெரியும் அந்த நேரத்தில் 2008 அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து இழப்போறீங்க இறுதி கட்டம் அப்படிங்கும் போது பார்க்கும்போது நிறைய வந்து இந்திய இலங்கைல இருந்து வந்தவர்களோட எண்ணிக்கை வந்து இதுல கூடுதலா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா ஆப்கானிஸ்தான் அது இல்லாம வேற நாடுகள்ல இருந்து வந்தவங்களும் இருப்பாங்க. இல்ல நம்ம இந்தியர்கள் தமிழர்கள் வந்து எண்ணிக்கை கூடுதலா இருக்கும் என்று நம்புறேன். பட் எனக்கு சரியான நம்பரை என் கையில இல்ல. அதுக்கு நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்காங்கன்னு தெரியும். ரீசெண்டா கூட சில பேருக்கு வந்து நான் ரினியூவல் அப்ளை பண்ணியிருந்தேன். சோ அவர்கள் எல்லாம் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு ஏதுவா இருக்கும். ரொம்ப வருஷமா அவர்கள் குடும்பத்தை பிரிஞ்சு இந்த ஊர்ல டாக்ஸ் கட்டி எல்லா வகையிலையும் வந்து அவர்கள் நம்ம ஊரோட எக்கானமிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்காங்க இந்த கவர்மெண்ட்.
இப்படியாக தற்காலிக விசாவில் வசிக்கும் எமது நேர்களில் ஒருவரை தொடர்பு கொண்டு அவர்களது கருத்துக்களையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்ற முனைப்பில் சோதிகா ஞானேஸ்வரனை தொடர்பு கொண்டு இந்த அறிவிப்பு குறித்து அவர் என்ன உணர்ந்தார் என்பதை முதலில் கேட்டேன்.
மிகவும் சந்தோஷமா இருந்தது. அன்றைக்கு நான் நித்ரையால எழும்பும் போது எனக்கு ஒரு இந்த ஃப்ரெண்ட் ஒருத்தங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க ஒரு சந்தோஷமான விஷயம் என்று. அப்ப முழிச்ச உடனே நான் அவங்களுக்கு போன் பண்ணி என்னன்னு கேட்டேன். இப்ப SBS நியூஸ் பாத்தீங்களா, அதுல ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணி இருக்கிறாங்க இப்படி தற்காலிக விசாக்களுக்கு நிரந்தர விசா கொடுக்கலன்னு சொல்லி. உடனே அவங்கள லைன்ல வச்சுக்கொண்டே போய் SBS நியூஸ் திறந்து பார்த்தேன். பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். எப்படி சொல்றேன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்.
தற்போது அவருடைய விசா நிலவரம் என்ன என்று கேட்டதற்கு,
நீங்க வந்தது 2013, அதுக்கு பிறகு இந்த சேஃப் விசா கிடைச்சது வந்து 2017. ஏற்கனவே ஒரு 5 வருஷம் முடிஞ்சு நான் திரும்பவும் அப்ளை பண்ணி போட்டு மறுபடியும் 1 வருஷம் தந்திருக்கணும் அதுல இருக்கிறேன்.
அவரது அடுத்த கட்ட முயற்சிகள் என்னவாக இருக்கும் என்று கேட்டதற்கு,
நான் இந்த லோயருக்கு போன் பண்ணினேன். அதுல ரிசப்ஷனிஸ்ட் தான் எடுத்தவங்க. அவை வந்து தங்களுக்கு இன்னும் லோயர்கிட்ட இருந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொன்னாங்க, அது லோயர்கிட்ட இருந்து எனக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வர இல்லை, ஒரு 1 hour லேட்டா எடுங்க நாங்க சொல்றோம் என்று சொன்னிச்சுனா இனி அவையலோட கதைச்சு அந்த அப்ளிகேஷன் எப்படி போடுறது என்ன செய்யறது என்று சொல்லி அவையலோட கதைச்சு அடுத்த நடவடிக்கை எடுக்க வேணும்.
இந்த அறிவிப்பு சோதிகா ஞானேஸ்வரன் போன்ற பலருக்கு மகிழ்ச்சி தரும் செய்திதான். அதன் பின் விளைவுகள் அவருக்கும் அவரது இளவயது மகனுக்கும் நன்மை பயக்கப் போகிறது. ஆனால் அவர் சுட்டி காட்டுவது போல இன்னமும் தமது எதிர்காலம் என்ன என்று தெரியாதவர்கள் நிலை குறித்து அவர் கவலைப்படுவது அவர் கூற்றிலிருந்து தெரிகிறது.
அண்ட் வந்து நான் இப்ப முழு நேரமா வேலை செய்தாலும் எனக்கு இங்க வீடு வாங்கவோ இந்த வாழ்க்கையை வந்து நிரந்தரமா இங்க கட்டமைச்சு கொள்றதுக்கோ இதுவரை வழி இல்லாம இருந்தது. இப்ப வந்து எனக்கு அதுக்கு ஒரு வாசல் திறந்திருக்குது. அடுத்த கட்டம் என்ற மகன் வந்து இப்ப 11ஆம் வகுப்பு படிச்சு கொண்டிருக்கிறார். எனக்கு அது ஒரு பதட்டம் மனசுல இருந்து கொண்டிருந்தது. அவர் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டாருண்டா அவரை யூனிவர்சிட்டி அனுப்புறதுக்கு நான் என்ன செய்ய போறேன் என்று சொல்லி மனசுல ஒரு கவலை இருந்தது. அந்த கவலையும் இப்ப இதால தீந்து போயிருக்குது. இவ்வளவு சந்தோஷமான விஷயங்கள் இருக்குது, ஆனா அதே நேரம் இந்த சந்தோஷத்தை முழுமையா கொண்டாட முடியாத மனநிலையிலையும் நான் இருக்கிறேன். ஏனென்றா என்ன போல பாதிக்கப்பட்டு வந்து எத்தனையோ ஆயிரம், அதுவும் என்ற பார்வையில அந்த மற்ற கம்யூனிட்டியை விட தமிழ் ஆக்களுக்கு தான் நிறைய பேருக்கு கேஸ் ரிஜெக்ட் ஆகி இருக்கு. வந்த இதுல எங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 5 வருஷம் 3 வருஷம் கிடைச்ச தமிழ் ஆக்கள் குறைவு கேஸ் ரிஜெக்ட் ஆகி எந்த விசாவும் இல்லாம ஒரு அந்தரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களும் சரி தனி ஆட்களும் சரி அவங்களோட எண்ணிக்கை அதிகம். அப்ப அவங்களை நினைக்கும் போது என்ற சந்தோஷத்தை முழுமையா கொண்டாட முடியாத அளவுக்கு நான் வேதனைப்படுறேன்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SPS தமிழின் Facebook.